1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 திகதி. இது திலீபனுடன் 5வது நாள். வழக்கம் போல சகல பத்திரிகைகளையும் காலையில் வாசித்து முடிக்கும் திலீபனால் இன்று எதுவுமே செய்ய முடியவில்லை. யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் இருந்து தனியார் பஸ் வண்டிகளில் மக்கள் வெள்ளம் போல் வந்து நிறைய தொடங்கிவிட்டனர். இன்னமும் திலீபன் போர்வைக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறார். அவரால் எழும்ப முடியவில்லை. உடல் பயங்கரமாக வியத்து கொட்டியது. மின்விசிறி அவர் பக்கத்தில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. ஒரு மனித இயந்திரம் தன் முழு சக்தியையும் பிரயோகித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைய பத்திரிகைகள் முக்கிய செய்திகளாக வழக்கம் போல் திலீபனை பற்றிய செய்திகளே இடம்பெற்றிருந்தன. திலீபன் சோர்ந்து வருகிறார். ஒரு மெழுகுவர்த்தியைப் போல் அவர் தமிழினத்துக்காக சிறிது சிறிதாக உருகிக் கொண்டிருக்கிறார். அவரது சிறுநீரகம் பாதிப்படைய தொடங்கிவிட்டது. இருதயம் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் நீர் ஆகாரம் எடுக்காவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகி எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். பத்திரிகைகளை படிக்கும் போது என் கைகளுடன் சேர்ந்து உள்ளமும் நடுங்கியது. திலீபன் என்ற ஒரு இனிய காவியத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம் என்பது போன்ற பிரமை எனக்கு ஏற்பட்டது. அதற்கிடையில் ஒரு செய்தி காற்றோடு காற்றாக கலந்து வந்து என் காதில் விழுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியத்துறை பிரிவைச் சேர்ந்த திலகர் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் அது. புலிகளின் சார்பாக திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்களில் திலகரும் ஒருவர். அப்படியானால் பிரதமர் ராஜீவ்காந்தியிடமிருந்து ஏதாவது அழைப்பு வந்திருக்குமா என்ற நப்பாசை என் மனதில். விசாரித்த போது எந்தவிதமான அழைப்பும் வரவில்லை. வழக்கம் போல சாதாரண விஷயங்களை கவனிக்கத்தான் திலகர் போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் ஏன் கேட்டோம் என்றிருந்தது. திலகரின் இந்திய பயணம் பற்றி கேட்டு அறியாமல் விட்டிருந்தால் ஓரளவு மன நிம்மதியாவது கிடைத்திருக்கும். ஆனால் விதியே, உன் கரங்கள் இத்தனை கொடியதா? பம்பரம் போல் கள்ளமில்லாத வெள்ளை உள்ளத்துடன் கலகலவென்று சிரித்துக் கொண்டு எம்மையே சுற்றி வரும் திலீபனை சித்திரவதை பள்ளத்தில் தள்ளுவதுதான் உன் கோர முடிவா? அப்படி அவர் என்ன குற்றம் செய்துவிட்டார்? தமிழினத்துக்காக தனது தந்தை சகோதரங்களை பிரிந்து வந்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக தன் வைத்திய படிப்பையே உதறி எறிந்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக இரவு பகல் பாராமல் மாடாக உழைத்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக தன் வயிற்றிலே உள்ள குடலின் 14 அங்குலத்தை வெட்டு எறிந்தாரே, அது குற்றமா? தமிழினத்துக்காக இன்று தன்னையே சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரே, அது குற்றமா? எது குற்றம்? வானத்தை பார்த்து வாய்விட்டு கத்த வேண்டும் போலிருக்கிறது. கதறித்தான் என்ன பயன் ஏற்படப் போகிறது? லட்சக்கணக்கான மக்கள் கடந்த 5 நாட்களாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்களே. யாருக்காக? திலீபனுக்காக, தமிழினத்துக்காக. அப்படி இருக்க அந்த கண்ணீரை இயக்கத்தை இன்னும் யாருமே புரிந்து கொள்ளவில்லையே. ஏன்? உலகில் மனித தர்மமே செத்துவிட்டதா? காந்தி இறந்ததற்காக கண்ணீர் வடிக்கும் இந்த உலகம் காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக எரிந்து கொண்டிருக்கும் திலீபன் என்ற மெழுகுவர்த்தியை காணவில்லையா? அல்லது கண்டும் காணாமல் போய்விட்டதா? எத்தனையோ முறை திலீபன் சாவின் விளிம்பில் இருந்து தப்பியிருக்கிறார். 83 ஆண்டு அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் நவாலி பிரதேச பொறுப்பாளராக இருந்தபோது ஒரு நாள் நவாலி கத்தோலிக்க தேவாலயத்தின் அருகே நின்று பொதுமக்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 2 ஜீப் வண்டிகள் அவரின் அருகிலே முன்னும் பின்னுமாக வந்து நின்றன. ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கண் சுமிட்டும் நேரத்தினுள் சுற்றி வளைத்து விட்டதை உணர்ந்த திலீபன் எதுவித பதற்றமும் அடையாமல் நிதானமாக நின்றார். அவரின் மதிநுட்பம் மிக தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியது. யாரோ ஒரு தமிழ் துரோகியால் புறப்பட்ட தகவலை வைத்துக் கொண்டு திலீபனை அடையாளம் கண்டுகொண்ட ராணுவத்தினர் ஜீப் வண்டியில் ஏறுமாறு உத்தரவிட்டனர். அவரது கையிலே ஆயுதம் அடங்கிய சிறிய சூட்கேஸ் ஒன்று இருந்தது. அவர் அருகே 2 இராணுவத்தினர் சேர்ந்து வந்தனர். ஜீப் வண்டியில் ஏறும் போது எதிர்பாராத விதமாக பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது பாய்ந்து சூட்கேஸினால் மின்னல் வேகத்துடன் தாக்கிவிட்டு பக்கத்தில் இருந்த பனந்தோப்பை நோக்கி ஓடத் தொடங்கினார் திலீபன். எதிர்பாராத தாக்குதலினால் நிலைகுலைந்துவிட்ட இராணுவத்தினர் ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று திகைத்து நின்றனர். மறுகணம் அவர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கிகள் பயங்கரமாக திலீபனை நோக்கி உருமத் தொடங்கின. அவரது கையொன்றை துளைத்துக் கொண்டு சென்றது துப்பாக்கி குண்டு. இரத்தம் சிந்த மனதை திடமாக்கிக் கொண்டு வெகுநேரமாக ஓடிக்கொண்டிருந்தார் திலீபன். இராணுவத்தினரால் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த ஏமாற்றத்தினால் பல பொதுமக்களை அவர்கள் அன்று கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளிவிட்டு சென்றனர். யாழ் பெரியாஸ்பத்திரியில் 1986 இறுதியில் வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற இராணுவத்துடனான மோதலின் போது திலீபன் தன் துப்பாக்கியால் பலரை சுட்டுத் தள்ளினார். ஆனால் எதிரிகளின் ஓர் குண்டு அவரின் குடலை சிதைத்து விட்டது. யாழ் பெரியாஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்ட போது அவரின் குடலில் 14 அங்குல நீளத்துண்டை சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அகற்றிவிட்டனர். சுமார் 3 மாதங்களாக வைத்தியசாலையிலேயே வாழ்ந்த பின்தான் அவர் பூரண குணமடைந்தார். இப்படி எத்தனையோ துன்பங்களை தமிழினத்துக்காக அனுபவித்தவர்தான் திலீபன். ஆயுதப் போராட்டத்தினால் மாத்திரமன்றி அகிம்சையாலும் தன்னால் சாதனை புரிய முடியும் என்பதில் திலீபனுக்கு அசையாத நம்பிக்கை இருந்தது. அதனால் தான் அவர் இந்த போராட்டத்தில் தானாகவே முன்வந்து எத்தனையோ பேர் தடுத்தும் கேட்காமல் குதித்தார். இன்று மாலை இந்திய சமாதான படையினரின் யாழ் கோட்டை இராணுவ முகாம் பொறுப்பாளர் கேர்னல் பரார் அவர்கள் திலீபனை பார்க்க வந்தார். அவர் சனங்களிடையே நடந்து வரும்போது பல தாய்மார் அவர் மீது கற்களை வீச தயாராகிக் கொண்டிருந்தனர். அவர்களை தடுத்து அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து மேடைக்கு அருகே அழைத்துச் சென்றனர் விடுதலை புலிகள். திலீபன் உடல்நிலை மோசமாகி வருவதால் பொதுமக்களும் இயக்க உறுப்பினர்களும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யோகியும் வேறு சிலரும் அவரிடம் எடுத்துக் கூறினர். தான் சென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறிவிட்டு சென்றார். அவர் மூலமாகவாவது திலீபனின் உயிர் காப்பாற்றப்படாதா என்ற நப்பாசையில் அன்று எங்களில் சிலர் நிம்மதியாக இருந்தோம். களைப்புடன் திலீபர் உறங்கிவிட்டார்.